See, one of the habits that human beings have is to put blame on other people.
மனிதர்களுக்கு இருக்கிற ஒரு பழக்கம் எப்பொழுதுமே மற்றவர்களை மேல் பழிகளை சுமத்துவது.
When God asked Adam, "Did you eat from that tree?"
ஆதாமினிடத்திலே அந்த பழத்தை சாப்பிட்டாயா என்று கேட்டபொழுது,
All he had to say, yes, Lord, I'm sorry, I did it.
ஆம் ஆண்டவரே, நான் செய்தேன், என்னை மன்னித்துவிடுங்கள் மாத்திரம்தான் சொல்லியிருக்கும்.
He didn't say that.
ஆனால் அதை அவன் சொல்லவில்லை.
He said the problem is with my wife. She only gave me the fruit.
என்னுடைய பிரச்சனை என்னுடைய மனைவியினிடத்தில் இருக்கிறது, அவள் தான் எனக்கு பழத்தை கொடுத்தாள்.
The first thing that comes to his mind.
அவனுடைய மனதிலே வந்த முதல் காரியம்
to blame his wife.
அவனுடைய மனைவியை பழி சுமத்துவது.
That is the clearest proof that his contact with God was gone.
தேவனோடு இருக்கிற தொடர்பு அறந்து விட்டதற்கான சரியான அடையாளமாக இருக்கிறது.
It is one of the clearest proofs that you have no contact with God when you blame other people.
மற்றவர்களை நீங்கள் குற்றம் சாட்டுவீர்கள் என்றால் அது நீங்கள் தேவனோடு இருக்கிற தொடர்பை இழந்து விட்டீர்கள் என்பதற்கான தெளிவான அடையாளமாக
இருக்கிறது. The nature of God is seen in the cross to take the blame even when it is not your sin.
தேவனுடைய சுபாவம் என்னவென்றால் அவருடைய பாவம் இல்லாத பொழுதும் அந்த பழியை தன்மேல் எடுத்துக்கொள்வது.
What do you learn in the cross?
சிலுவையிலிருந்து எதை கற்றுக்கொள்கிறீர்?
It was not his sin.
அது அவருடைய பாவம் அல்ல.
But Jesus takes the blame.
ஆனால் அவர் தன்னுடைய அந்த பழியை எடுத்துக்கொள்கிறார்.
He is the opposite of Adam.
அது ஆதாமுக்கு எதிர்மறையாக இருக்கிறது.
Who could not take the blame for his own sin but blamed his wife.
அவன் தன்னுடைய பாவத்திற்கென்று அந்த பாவத்தின் பழியை எடுத்துக்கொள்ளாமல் தன்னுடைய மனைவியை பழி சுமத்தினான்.
Please remember this simple thing all your life.
இந்த எளிமையான இந்த காரியத்தை உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள்.
When you blame somebody else, it proves you are not like Jesus, you are like Adam.
நீங்கள் மற்றவர்கள் மேல் பழியை சுமத்தினால் நீங்கள் இயேசுவைப் போல் அல்ல, ஆதாமைப் போல் இருக்கிறீர்கள்.
When you blame your wife, you blame your husband.
உங்களுடைய மனைவியோ கணவனையோ குற்றப்படுத்தும் பொழுது,
blame your children.
உங்கள் பிள்ளைகள் மேல் பழி சுமத்தும் பொழுது,
blame your in-laws.
உங்களுடைய மாமனார் மாமியார்கள்
நீங்கள் mother-in-law's like this.
என்னுடைய மாமியார் இருக்கிறார்கள்.
It may be true.
அது ஒருவேளை உண்மையா இருக்கலாம்.
It's true. Adam's wife only gave him the fruit.
ஆதாமுடைய மனைவி தான் அவனுக்கு அந்த பழத்தை கொடுத்தாள்.
So there can be truth in what you say.
அனி சொல்வதிலே உண்மை இருக்கலாம்.
But that attitude of blaming others shows you are not in touch with the living God.
ஆனால் மற்றவர்கள் மேல் பழியை சுமத்துகிற அந்த மனப்பான்மை ஜீவனுள்ள தேவனோடு நீங்கள் தொடர்பற்றவர்களாக இருக்கிறீர்கள் என்பதை காண்பிக்கிறது.
You are not in fellowship with Jesus Christ at that time.
அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்துவோடு நீங்கள் ஐக்கியப்படவில்லை.
Do you ever find in Jesus life his blaming somebody else?
யா இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே மற்றவர்களை பழி சுமத்துவதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா?
Never, never, never.
இல்லை, இல்லை, இல்லை.
You find it in Adam, you find it in the entire human race.
ஆதாமினிடத்திலும் முழு மனித வர்க்கத்திலும் அதை பார்க்க முடியும்.
So please remember this one thing that you learnt in this conference.
இந்த கான்ஃபரன்ஸை நீங்கள் கற்றுக்கொண்ட இந்த ஒரு காரியத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள்.
When you blame somebody else, it is you are shouting out loud, I am not in touch with God now.
நீங்கள் மற்றவர்கள் மேல் பழியை சுமத்தும் பொழுது சத்தமாய் நீங்கள் சொல்கிறீர்கள், நான் தேவனோடு தொடர்பற்றவனாய் இருக்கிறேன்.
The proof is I am blaming somebody else.
அதற்கு அடையாளம் நான் மற்றவர்கள் மேல் பழியை சுமத்துகிறேன்.
When you can keep quiet.
நீங்கள் அமைதியாக இருக்கும் பொழுது,
even when you are accused falsely,
நீங்கள் தவறாய் குற்றம் சாட்டப்படும் பொழுது கூட,
then you are following Jesus Christ.
அப்பொழுது இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறீர்கள்.
Now how does this apply to children?
இது பிள்ளைகளுக்கு எப்படி பொருத்தமா இருக்கு?
When your children go astray,
உங்களுடைய பிள்ளைகள் வழிவிலகி போகும் பொழுது,
it's very easy to blame somebody else.
யாரையாவது ஒருவர் குற்றம் சுமத்துவது மிக எளிதான காரியம்.
Your husband is not doing his job.
கணவன் அவருடைய வேலையை செய்ய சரியாக செய்யவில்லை.
Not disciplining. I heard that. I've heard wife say my husband doesn't discipline the children.
மனைவி என்னுடைய கணவன் சரியாய் பிள்ளைகளை ஒழுக்கப்படுத்தவில்லை.
Or the wife doesn't do something.
மனைவி சரியான காரியங்களை செய்யவில்லை.
Always the blame is somebody else.
எப்பொழுதுமே யாரோ ஒரு மேல் குற்றம் சுமத்துவது.
Grandparents are spoiling them.
அல்லது தாத்தா பாட்டி அவர்களை கெடுக்கிறார்கள்.
This tendency to blame somebody else is always there.
மற்றவர்கள் மேல் குற்றம் சுமத்துகிற அந்த சுபாவம் எப்பொழுதும் இருக்கிறது.
And I'll tell you this, as long as you're like that, your children will not go in the right way.
நீங்கள் எப்பொழுதும் அப்படி செய்கிறவர்களானால் உங்கள் பிள்ளைகள் சரியான வழியிலே போக மாட்டார்கள்.
They will learn from you to blame somebody else.
மற்றவர்கள் மேல் குற்றம் சுமத்துவதை உங்களிடத்திலிருந்து கற்றுக்கொள்வார்கள்.
We have to teach them.
அவர்களுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும்.
Take the blame yourself.
அந்த குற்றத்தை உண்மையில் எடுத்துக்கொள்.
Even if I remember once one of my children, they were playing with some other neighbor's children outside.
என்னுடைய பிள்ளைகள் ஒருவர் வெளியில் இருக்கிற பக்கத்து வீட்டு பிள்ளைகளோடு விளையாடிக் கொண்டிருந்தான்.
5 years old they got into a little fight with each other.
5 வயதிலே இருக்கும்போது ஒருவரோடு சண்டை போட்டுக் கொண்டார்கள்.
Afterwards I called my son and said, why you fight with him?
என்னுடைய மகனை கூப்பிட்டு கேட்டேன், நீ ஏன் அவனோடு சண்டை போட்டாய்?
You know how children are. He hit me first.
அவன் என்னை முதலாவது அடித்தான்.
It may be correct.
ஒருவேளை சரியா இருக்கலாம்.
So what did I do?
நான் என்ன செய்தேன்?
I said that may be true, but you should not hit back.
So
now you come with me, we are going to the neighbor's house.
And
you are going to ask forgiveness from that boy.
And he
says, will he ask my forgiveness?
I am
not interested in that.
You are a
child of God, I am not, he is an unbeliever.
He may not
ask forgiveness, that's
okay. But
I am going to bring you up properly.
ஆனால் நான் உன்னை சரியான வழியில் கொண்டு வர
போறேன். How his father brings him up is not my business.
அவனுடைய தகப்பன் அவனை எப்படி வளர்க்கிறான் என்பது எனக்கு என்னுடைய பிரச்சனை இல்லை.
I took my little 5-year old to the neighbor's house.
என்னுடைய 5 வயது மகனை பக்கத்து வீட்டுக்கு கொண்டு சென்றேன்.
Knocked there.
கதவை தட்டினேன்.
And the father came.
அவருடைய தகப்பனார் வந்தார்.
My son wants to say something to your son.
என்னுடைய மகன் உங்கள் மகனிடத்தில் ஏதோ ஒரு காரியத்தை சொல்ல வேண்டும்.
So my son said, because I told him to say, I'm sorry, please forgive.
நான் மன்னிப்பு கேள் என்று சொன்னதினாலே என்னை மன்னித்து விடு என்று சொன்னான்.
And the other boy, like a big Maharaja, said, okay, thank you.
And the singer payan Maharaja pola am seri seri endru sonna.
Finished, we came home.
Adu mudindu vittu veettukku vandutom.
My son is following the Lord today.
Enude magan indru Yesu Kristuvai pinpatrukiran.
That boy,
andha magan,
I don't know where he is.
Avan enga irukkaranu theriyadhu.
What did my son lose by asking forgiveness?
Mannippu ketpadinale enude magan edai ilandhu pona.
Even if the other boy hit first,
avan andha payan mudhalavadhu adithirundalum kuda,
don't blame others.
மற்றவர்களை குற்றம் சாட்டாதீர்கள்.
Proverbs 22 and verse 6.
நீதிமொழிகள் 22 6 வசனம்.
Train up a child in the way he should go, when he is old he will not depart from it.
பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான்.
There are two parts in this promise, in this sentence, in this verse.
இந்த வசனத்திலே இரண்டு காரியங்கள் இருக்கிறது.
Our part and God's part.
நம்முடைய பகுதி, தேவனுடைய பங்கு.
My part is train up my child in the way he should go.
அவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்துவது என்னுடைய பகுதி.
God's promises,
தேவனுடைய வாக்குத்தத்தம்,
he will not depart from it when he grows up.
அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான்.
That's a tremendous promise.
அது மிக அற்புதமான ஒரு வாக்குத்தத்தம்.
So very often parents are to blame for the way the children grew up.
பிள்ளைகள் சரியாய் வளரவில்லை என்றால் பெற்றோர்கள் தான் அதற்கான குற்றத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
We have cases of people who come to our church long after their children have become teenagers.
அவர்கள் தங்களுடைய பிள்ளைகள் டீனேஜர்களாய் மாறின பிறகு எங்களுடைய சபைக்கு வருகிறவர்களை நான் பார்த்திருக்கிறேன்.
And then they hear for the first time about bringing up children properly.
அதற்கு பிறகு சரியாய் பிள்ளைகளை வளர்ப்பது எப்படி என்பதை குறித்து முதல் முறையாக கேட்கிறார்கள்.
What to do, Brother Zach? We never heard these truths when our children were small.
எங்களுடைய பிள்ளைகள் சிறு பிள்ளைகளாய் இருக்கும்போது இப்படிப்பட்ட சத்தியத்தை நாங்கள் கேட்கவில்லை.
Dead church, they never taught us about bringing up children.
போன சபையிலே எப்படி பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கவில்லை.
So we never brought them up properly.
நாங்கள் சரியாய் அவர்களை வளர்க்க முடியவில்லை.
And they are gone astray now.
இப்பொழுது ஒரு வழிவிலகி போய் இருக்கிறார்கள்.
They are 19, 20 years old.
அவர்கள் 19, 20 வயதாகிறது.
I said God can still help you.
ஆண்டவர் இப்பொழுது உங்களுக்கு உதவி செய்ய முடியும்.
There is nothing impossible with God.
தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை.
Even if your children are 25 years old, there's nothing impossible with God.
உங்கள் பிள்ளைகளுக்கு 25 வயதாக இருந்தாலும் தேவனால் கூடாத காரியம்
ஒன்றுமில்லை. If you have faith,
உங்களுக்கு விசுவாசம் இருந்தால்,
பட் ஆல்சோ ஆனஸ்டி,
நேர்மையும் உங்களுக்கு அவசியம்,
அண்ட் ஹியூமிலிட்டி,
தாழ்மை உங்களுக்கு அவசியம்.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்,
முதலாவது,
டோன்ட் ப்ரே ஃபார் யுவர் சில்ட்ரன் டு கம் பேக், தட் இஸ் செகண்ட் திங்.
உங்கள் பிள்ளைகள் திரும்ப வர வேண்டும் என்று ஜெபிக்காதீர்கள், அது இரண்டாவது காரியம்.
ஃபர்ஸ்ட் திங், யூ நீல் பிஃபோர் காட் அண்ட் சே, லார்ட், இட் வாஸ் அவர் ஃபால்ட்.
முதலாவது தேவனுக்கு முன்பாக போய், ஆண்டவரே, இது எங்களுடைய தவறு.
மேபி வி வர் இக்னோரன்ட், பட் இட் இஸ் அவர் ஃபால்ட்.
அதை குறித்து நாங்கள் அறியாமையில் இருந்தோம், ஆனாலும் அது எங்களுடைய தவறு.
யூ நோ, இன் தி வேர்ல்ட் தேர்ஸ் எ government says ignorance of the law is no excuse for breaking it.
உலகத்திலே ஜனங்கள், உலகத்திலே அரசியல்வாதிகள் சொல்வார்கள், சட்டத்தை அறியாதிருப்பது அந்த குற்றத்தை செய்வதற்கான சாக்குப்போக்கு அல்ல.
No, don't say I was not ignorant of that. I was ignorant of that law.
அந்த சட்டத்தை குறித்து எனக்கு அறிவில்லை என்று சொல்லாதீர்கள்.
If you were ignorant and you violated it, you are still punished.
நீங்கள் அதை அறியாமல் இருந்து அதற்கு கீழ்ப்படியாமல் இருந்தால் அதற்கு தண்டனை.
You know, some places they have helmet rule for scooters, some places no helmet rule.
சில இடங்களிலே ஹெல்மெட் போட வேண்டும் என்று சட்டம் இருக்குது, சில இடங்களிலே இல்லை.
And supposing you go to a place where there's helmet rule but you did not know that.
நீங்க ஒரு இடத்துக்கு போகிறீர்கள், அங்க ஹெல்மெட் அணிய வேண்டும் என்று சட்டம் இருக்குது, உங்களுக்கு தெரியாது.
The police catch you, you'll still be punished.
நீங்கள் போலீஸ் உங்களை பிடித்தால் நீங்கள் தண்டிக்கப்படுவீர்கள்.
You say, no, I was coming from another state where there was no rule about helmets.
நான் இன்னொரு மாநிலத்தில் வருகிறேன், அங்க அந்த மாதிரி சட்டம் இல்லை.
Police will say, sorry, if you didn't know the rule, you're still punished. You should have known the rule here.
நீங்கள் அந்த சட்டம் உங்களுக்கு தெரியவில்லை என்றால் உங்களுக்கு தண்டனை உண்டு, நீங்கள் அறிந்திருக்க வேண்டும்.
It's not you saying, oh, when I was young, I never heard these things in some other church.
நான் வாலிபனாக இருக்கும்போது வேறு சபையில் இப்படிப்பட்ட காரியத்தை
கேட்டேன். First of all, learn to take the blame yourself as parents.
பெற்றோர்களாக இருக்கிற நீங்கள் முதலாவது அந்த பழியை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள்.
That is the mark of a parent.
அதுதான் ஒரு பெற்றோரின் அடையாளம்.
Take the blame.
அந்த பழியை எடுத்துக் கொள்ளுங்கள்.
See, Paul's children were the Corinthian Christians.
கொரிந்து கிறிஸ்தவர்கள் பவுலுடைய பிள்ளைகளாக இருந்தார்கள்.
And Paul was a very upright man.
பவுல் ஒரு நேர்மையான மனிதன்.
But the Corinthians, his spiritual children, were all going astray.
அந்த கொரிந்து பிள்ளைகள் எல்லோருமே வழிவிலகி போனவர்கள்.
But see what he says.
ஆனால் என்ன சொல்கிறார் பாருங்க.
2 Corinthians 12.
2 கொரிந்தியர் 12 ஆம் அதிகாரத்திலே.
And verse 21.
21 ஆம் வசனத்திலே.
2 Corinthians 12:21.
2 கொரிந்தியர் 12:21.
He says, I am afraid when I come again, my God will humble me before you, and I'll mourn over many of those who have sinned in the past and not repented of their impurity, immorality, sensuality.
மறுபடியும் நான் வருகிறபோது என் தேவன் உங்களிடத்தில் என்னை தாழ்த்தும்படிக்கு முன் பாவம் செய்தவர்களாகி அநேகர் தங்கள் நடப்பித்த அசுத்தத்தையும் வேசித்தனத்தையும் காம விகாரத்தையும் விட்டு மனந்திரும்பாமல் இருப்பதை குறித்து நான் துக்கப்பட வேண்டியதாக இருக்கும் என்று.
Paul, why should you mourn over those people's sins?
அவர்கள் பாவத்திற்காய் பவுலே நீ ஏன் துக்கப்பட வேண்டும்?
And why should God humble you for those people's sins?
அந்த ஜனங்களுடைய பாவத்திற்காய் தேவன் ஏன் உன்னை தாழ்த்த வேண்டும்?
This is a true elder brother.
இதுதான் உண்மையான ஒரு மூத்த சகோதரர்.
Very few elder brothers like this in the world.
உலகத்திலே இப்படிப்பட்ட மூத்த சகோதரர் ஒரு சிலரே.
Who feel humbled because somebody in their church has gone astray.
அவர்களுடைய சபையிலே இருக்கிற ஒருவர் வழிவிலகி போனதினாலே அவர்கள்
சபையில்
இருக்கிற யாரோ ஒரு ஆவிக்குரியவளா இல்லாதபடியால் அவர்கள் துக்கிக்கிறார்கள்.
Paul was a true spiritual father.
பவுல் ஒரு உண்மையான ஆவிக்குரிய.
Very few people like this in the world.
உலகத்திலே வெகு சிலரே இப்படி இருக்கிறார்கள்.
What do we learn as earthly parents?
பூமிக்குரிய பெற்றோர்களாக இருக்கிற நாம் இதை கற்றுக்கொள்ளணும்.
When your children go astray, you have to mourn and you have to humble yourself.
உங்களுடைய பிள்ளைகள் வழிவிலகி போகும்பொழுது நீங்கள் துக்கப்பட்டு உங்களை தாழ்த்த வேண்டும்.
If my 6-year-old behaves badly in school,
என்னுடைய 6வது மகன் ஸ்கூல்லே சரியாய் நடக்கவில்லை இல்லாதபோது,
teacher calls me,
பெற்றோர் ஆசிரியர் அழைக்கும் பொழுது,
says, Mr. Poonen, your son is behaving badly.
Mr. Poonen அவர்களே உங்களுடைய பிள்ளைகள் தவறாய் நடந்து கொள்கிறார்கள்.
What will I say?
நான் என்ன சொல்லுவேன்?
Don't tell me, that's him, go and tell him.
என்னிடத்தில் சொல்லாதிருங்கள், அவன் செய்கிறான் அவனிடத்தில் சொல்லுங்கள்.
Will you say that to the teacher?
அந்த டீச்சரிடத்திலே நாம் சொல்லுவோமா?
I will go home and weep. Lord, why is my child behaving badly in the school?
நான் வீட்டுக்கு சென்று அழுவேன். ஆண்டவரே, ஏன் என்னுடைய பிள்ளை பள்ளியிலே மோசமாக நடந்து கொள்கிறது?
What I am trying to say is,
நான் சொல்ல வருகிற காரியம்,
first step to help your children is you take the blame.
முதலாவது உங்கள் பிள்ளைகளுக்கு உதவி செய்ய முயற்சிக்கிற நீங்கள் அந்த பழியை உங்கள் மேல் எடுத்துக் கொள்ளுங்கள்.
You pray.
அதற்கு பிறகு அவர்களுக்காக
along with your wife.
உங்கள் மனைவியோடு
சொல்லுங்க, Lord, my grown up children have gone astray, please bring them back.
ஆண்டவரே, வளர்ந்த பிள்ளைகள் அவள் வழிவிலகி போயிருந்தால் அவளை கொண்டு வாருங்கள்.
First step is always to take the blame.
முதலாவது படி நம் அந்த பழியை நம்மேல் எடுத்துக்கொள்வது.
I have seen even in the church.
சபையிலும் இதை பார்த்திருக்கிறேன்.
Somebody's child goes astray.
யாராவது பிள்ளை அவள் வழிவிலகி போகும்போது
first thing the parent does is defend their child.
தங்களுடைய பெற்றோர் செய்த முதலாவது காரியம் தங்களுடைய பிள்ளைகளை தற்காப்பது.
No brother, he is really a nice boy.
ஓ சகோதரனே, அவன் நல்ல பையன்.
She is a really a nice girl.
ஒரு நல்ல பெண்.
I say, okay, goodbye. Go where you like.
நான் சொல்கிறேன், நீங்கள் உங்களுக்கு சந்தோஷம்.
I have nothing more to tell you because your child is a good boy. She is a good girl. Your child is a good boy.
உங்களுடைய மகன் நல்ல பையன்.
Good girl.
நல்ல பெண்.
Okay, forget it then. Let him go. Let him go to hell.
அவர் நரகத்துக்கு போக மறந்து விடுங்கள்.
Stop defending your children.
உங்கள் பிள்ளைகளை நீங்கள் தற்காக்க கூடாது.
That's the way you ruin them.
அப்படித்தான் அவர்களை நீங்கள் வழிவிலகி
செய்வீர்கள். All children are children of Adam.
எல்லா பிள்ளைகளுமே ஆதாமில் இருந்து வந்த பிள்ளைகள்.
Even if you are the most spiritual person in the church.
சபையிலே ஆவிக்குரியவளா நீங்கள் இருந்தாலும் கூட.
They will fight, they will quarrel.
அவர்களும் சண்டை போடுவார்கள், வாக்குவாதம்
செய்வார்கள். They have to get converted.
ரட்சிக்கப்படும் வரை.
I used to tell my children when they were small and they used to go to Sunday school.
என்னுடைய பிள்ளைகள் சிறுவயதாக இருந்து சண்டே ஸ்கூல் போகும்போது நான் சொல்லுவேன்.
I said, if your Sunday school teacher tells me something about you.
உங்களுடைய சண்டே ஸ்கூல் டீச்சர் என்னிடத்தில் உங்களை பற்றி ஏதாவது சொன்னால்,
I'm going to listen to them and not to your excuses.
உங்களுடைய சாக்கு போக்கை அல்ல, அதைத்தான் நான் கேட்க போகிறேன்.
Because he's a child of God.
ஏனென்றால் அவர் ஒரு தேவனுடைய மகன்.
If the worldly school teacher says something, I may not always listen to them.
ஒரு உலகப்பிரகாரமான ஆசிரியர், பள்ளி ஆசிரியர் சொன்னால் maybe அதை நான் எப்பொழுதும் கேட்க மாட்டேன்.
When a born again, God fearing Sunday school teacher says complaints against you, I will listen to him.
ஆனால் தேவனுக்கு பயப்படுகிற தேவ பக்தி உள்ள ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சர் சொல்லும்போது நான் கவனமா இருப்பேன்.
I will not take your side and defend you.
நான் உங்கள் பக்கமா இருந்து உங்களை நியாயப்படுத்த மாட்டேன்.
You learn to respect your Sunday school teachers.
உங்கள் சண்டே ஸ்கூல் டீச்சரை மதிக்க கற்றுக்கொள்ளுங்க.
See, we don't realize that our attitude is what very often ruins our children.
நம்முடைய மனப்பான்மை நம்முடைய பிள்ளைகளை சீரழிக்கிறது என்பதை அறியாதிருக்கிறோம்.
You know, like dogs and animals have got a fierce desire to protect their little ones.
அந்த நாய்களும் மிருகங்களும் தங்களுடைய சிறு பிள்ளைகளை பாதுகாக்க மிக வைராக்கியமா இருக்குது.
If you go near a dog who just had babies, they'll defend those children like anything.
பிள்ளைகளை பெற்றெடுத்திருக்கிற அந்த நாய் நரிகிலே போனீங்கன்னால் மிக தீவிரமாய் தன்னுடைய பிள்ளைகளை பாதுகாக்கும்.
We have that nature too.
நமக்கும் அப்படிப்பட்ட சுபாவம் இருக்கிறது.
And if you're not careful, that can ruin your children.
நீங்கள் ஜாக்கிரதையா இல்லை என்றால் உங்கள் பிள்ளைகளை அதை சீரழிக்க முடியும்.
See whether your behavior is what has made your children go astray.
உங்களுடைய பிள்ளைகள் வழிவிலகி போவதற்கு உங்களுடைய நடத்துதலே வாழ்க்கை காரணமா இருக்கிறதா யோசித்து பாருங்க.
I remember asking a mother once.
ஒருமுறை ஒரு தாயாரிடத்தை கேட்டேன்.
Why are your children so rebellious?
ஏன் உங்கள் பிள்ளைகள் முரட்டாட்டமா இருக்கிறார்கள்?
Is it because they see in you a rebellious attitude towards your husband?
உங்கள் கணவனுக்கு விரோதமாய் நீங்கள் முரட்டாட்டம் செய்கிற மனப்பான்மை உங்களிடத்தில் பார்க்கிறார்களா?
They've seen how rudely you speak to your husband.
எப்படி நீங்கள் கடினமாக உங்கள் கணவனிடத்தில் பேசுகிறீர்கள்?
Then naturally your children will also be rebellious. Don't blame them.
உங்கள் பிள்ளைகளும் கண்டிப்பாய் முரட்டாட்டம் உள்ளவர்களாக இருப்பார்கள். அவளை பழிசுமத்தாதீர்கள்.
Judge yourself.
நீங்கள் உங்களை ஆராய்ந்து பாருங்கள்.
It's like chicken pox. That person got chicken pox, the other person in the house also got it.
Chicken pox போன்றது குடும்பத்திலே ஒரு நபருக்கு வந்தால் இன்னொரு நபருக்கு வந்துவிடும்.
So I asked that sister, did the children get that habit from you?
அந்த தாயார் இடத்துல கேட்டேன், அந்த பிள்ளைகள் அந்த பழக்கத்தை உங்களிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டார்களா?
Learned it somewhere.
அது வேற எங்கிருந்து கற்றுக்கொண்டார்?
I remember one brother in our church saying,
நம்முடைய எங்களுடைய சபையில இருந்த ஒரு சகோதரன் சொன்னது,
not in Bangalore, somewhere else,
வேற இடத்துல இருக்கிற ஒரு சகோதரன் சொன்னது,
that I saw one of my child speaking in a stern way to the other child.
என்னுடைய மகன் என்னுடைய குழந்தை இன்னொரு பையனிடத்தில் மிக கடினமாய் பேசுவதை நான் பார்த்தேன்.
I went to that child.
அந்த பிள்ளையிடத்தில் நான் போனேன்.
Where did you learn to speak like this?
இப்படி பேசுவதற்கு நீ எங்கிருந்து கற்றுக்கொண்டாய்?
So daddy, I learned it from you.
அப்பா உங்களிடத்திலிருந்து கற்றுக்கொண்டேன்.
Oh, so he judged himself.
அவர் தன்னைத்தானே நியாயத்தீர்த்துக் கொண்டார்.
That's good when a father does that.
அவர் தகப்பன் அப்படி செய்யும்போது நல்லது.
Let's turn to Genesis 4.
ஆதியாகமம் 4 அதிகாரத்துக்கு திருப்போம்.
You read about two children that Eve had.
ஏவாளுக்கு பெற்றெடுத்த இரண்டு பிள்ளைகளை பற்றி பார்க்கிறோம்.
And you see a pride in her with the birth of the first child.
அவள் தன்னுடைய மூத்த பகனை பிறக்கும்போது பெருமையா இருக்கிறாள்.
And a humility later on.
அதற்கு பிறகு தாழ்மை.
When she got Cain, verse 1.
1 வசனத்திலே காயினை பெற்றெடுத்த பொழுது,
just read what she says.
அவள் சொன்ன வார்த்தையை நீங்கள் கவனியுங்கள்.
What is the first word?
முதல் வார்த்தை என்ன?
I.
நான்
I got a man child with the help of the Lord.
கர்த்தரால் ஒரு மனுஷனை நான் பெற்றேன்.
In English it is very clear. I.
ஆங்கிலத்திலே அது நான் என்ற வார்த்தை மிக தெளிவாக இருக்கிறது.
The emphasis is on me.
அந்த முக்கியத்துவம் என்னுடையது.
See, you can't blame her because this is the first human being born in the world.
அதை நாம் அவளை குற்றப்படுத்த முடியாது. முதல் பூமியிலே பிறந்த முதல் மனிதன்.
What she is saying is,
அவள் சொன்ன காரியம் என்ன?
God made a man, Adam.
ஆதாமை தேவன் சிருஷ்டித்தார்.
And I made another man.
நான் இன்னொரு மனிதனை சிருஷ்டித்தேன்.
It's not only God who did it.
இது தேவன் செய்ததல்ல.
I made a man.
நான் ஒரு மனிதனை சிருஷ்டித்தேன்.
In my own body.
என்னுடைய சரீரத்திலிருந்து.
Of course the Lord helped me a little bit.
தேவன் எனக்கு கொஞ்சம் உதவி செய்தார்.
It doesn't say God gave me a child.
அப்படி தேவன் உங்களுக்கு ஒரு குழந்தை கொடுக்கும் பொழுது.
No, that's not what she says.
அப்படி அவள் சொல்லவில்லை.
I got a man with the help of the Lord.
தேவனுடைய உதவியினாலே நான் ஒரு மனுஷனை பெற்றெடுத்தேன்.
No wonder that child grew up like that to kill his brother.
தன்னுடைய சகோதரனை கொல்லும்படியா அந்த பிள்ளை அப்படி வளர்ந்தது ஆச்சரியம் அல்ல.
She made him feel, you're such a great man.
நீ அவ்வளவு பெரிய மனிதன் என்றே அவளே அவனை உணர வைத்தாள்.
And the mother made that child feel, I'm such a great person.
நான் அவ்வளவு பெரிய மனிதன் என்பதை அவளுடைய தாயா அவனுக்கு காண்பித்தாள்.
I am the first human being born into the world.
இந்த உலகத்திலே பிறந்த முதல் மனிதன் நான்தான்.
And the mother fed that child with that type of idea.
அப்படிப்பட்ட மனப்பான்மையோடு அவளை மகனை வளர்த்தான்.
He grew up to kill his brother.
அவன் வளர்ந்து தன்னுடைய சகோதரனை கொலை செய்தான்.
And you read that he had children who married multiple wives.
அவன் பிள்ளைகளை பெற்றெடுத்து அநேக மனைவிகளை திருமணம் செய்து கொண்டார்கள்.
You read that in verse 19.
19 வசனத்திலே அதை வாசிக்கிறோம்.
And then he had other descendants who began all this business of like the rock music and all started there in verse 21
and avanudaiya vamsathar anaivarum and the rock music eppadipatta காரியங்கள் அங்கிருந்து தொடங்கினது.
See what happened to his descendants.
அவனுடைய வம்சத்துக்கு என்ன நடந்தது பாருங்கள்.
All because the mother made much of this son of hers as if he's a great man.
அந்த மகன் ஒரு மிகப்பெரிய மனிதன் என்ற ஒரு தோற்றத்திலே ஒரு பாவனையிலே அவனை வளர்த்ததினாலே.
Don't make much of your children like that.
உங்கள் பிள்ளைகளை குறித்து அப்படி பெருமையாய் பெரிதாய் நீங்கள் சொல்லாதீர்கள்.
Tell them they are sinners whom Jesus died for.
அவர்கள் இயேசு கிறிஸ்து அவர்களுக்காய் மரித்த பாவிகளாய் அவர்கள் இருக்கிறார்கள்.
That will bring them salvation.
அது அவர்களுக்கு இரட்சிப்பை கொண்டு வரும்.
We must encourage our children definitely.
நம்முடைய பிள்ளைகளை கண்டிப்பாய் நாம் உற்சாகப்படுத்த வேண்டும்.
There is a difference between encouraging our children and boosting them up to make them think they are very great in the world.
அவர்களை உற்சாகப்படுத்துவதிலும் அதையில்லாமல் அவர்களை மிக பெரிதாய் இந்த பூமியிலே மிக பெரியவளை போல காண்பிக்கும் வித்தியாசம் இருக்கு.
Unfortunately we Indian people don't know how to encourage our children.
துரதிஷ்டவசமாக இந்தியர்களாகிய நமக்கு நம்முடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்த நமக்கு
We need to encourage them.
அவளை நாம் உற்சாகப்படுத்த
வேண்டும். We are very good at correcting them.
அவளை சரி செய்வதிலே நாம் சரியா இருக்கிறோம்.
We don't appreciate when they do something good.
அவர் நல்ல காரியங்களை செய்யும்போது அவளை பாராட்டுவதில்லை.
Particularly if they help somebody.
யாருக்காவது அவர்கள் உதவி செய்யும்போது.
Don't just appreciate them when they get 100% in mathematics.
வெறும் கணிதத்திலே 100% வாங்கும்போது மட்டும் அவளை பாராட்டாதீர்கள்.
That's not as important as helping somebody.
மற்றவர்களுக்கு உதவி செய்வதை விட அது மேலான காரியம் அல்ல.
When my children went in the school day in Bangalore, they used to have prize giving day once a year.
என்னுடைய பிள்ளைகள் பெங்களூர்லயே ஸ்கூல் படிக்கும்போது பரிசு கொடுக்கும் ஒரு நாள் வரும்.
So if they got some prizes they'd come home with it.
அவர்களுக்கு பரிசுகளை பெற்றுக்கொண்டு வீட்டுக்கு வருவார்கள்.
And then I would say now we're going to pray.
அவர் நான் சொல்லுவேன் இப்போது நாம் ஜெபிக்க போகிறோம்.
We have to give thanks to God for helping you to get these prizes.
இப்படிப்பட்ட பரிசுகளை வாங்குவதற்கு தேவன் உதவி செய்ததற்காய் நன்றி செலுத்துங்கள்.
And I don't want you to tell anybody about the prizes you got.
நீங்கள் பெற்றுக்கொண்ட பரிசை குறித்து ஒருவருக்கும் நீங்கள் சொல்லக்கூடாது.
We parents knowing is enough.
நாங்கள் பெற்றோர்கள் அதை தெரிந்து கொண்டோம் அது போதும்.
Don't go showing your reports card to everybody else how many marks you got.
உங்கள் ரிப்போர்ட் கார்டை எடுத்துக்கொண்டு எவ்வளவு மார்க் வாங்கினீர் என்று மற்றவர்களுக்கு காண்பிக்க வேண்டாம்.
And don't put your prizes here in the sitting room for everybody to see.
இந்த உட்கார்ந்த இடத்திலே உங்கள் பரிசுகளை காண்பித்து எல்லாருக்கும் காண்பிக்கும்படியாய் அதை வைக்க வேண்டாம்.
Go and hide it somewhere else.
அதை எங்கேயாவது மறைத்து வைங்க.
Then I said
அதுக்கு பிறகு நான்
சொன்னது 800 students in that school who never got any prizes like you
800 பிள்ளைகள் அந்த ஸ்கூல்ல அந்த நாளே பரிசு பெறாத பிள்ளைகள்
இருக்காங்க but they may be better children than you
அவர்கள் உங்களை விட மேலானவர்களா இருக்க முடியும்
maybe they didn't get prize in maths and science
மேக்ஸிலும் சயின்ஸிலும் அவர்கள் பரிசுகளை பெறாமல் இருக்கலாம்
maybe they were more helpful to the poor children
ஆனால் ஏழ்மையா இருக்கிற பிள்ளைகளுக்கு அவர்கள் உதவி செய்கிற பிள்ளைகளா
இருக்க முடியும் or they were kind to somebody
அவர்கள் யாருக்கிருக்குமா சாந்தமா இருந்திருக்கும்
or they shared their sandwich with somebody else who did not have a sandwich
அவளுடைய உணவை மற்ற உணவில்லாத மற்ற பிள்ளைகளோடு பகிர்ந்து இருக்கலாம்
I said that is what is going to count in the day of judgment
அதுதான் நியாய தீர்ப்பினாலே நிற்க போகிறது
when you stand before Jesus he's not going to ask you how much you got in maths and science
இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நிற்கும் பொழுது maths science ல நீ எவ்வளவு வாங்கினாய் என்று கேட்க
போகிறார் he's going to ask you did you help somebody
நீ யாருக்காவது உதவி செய்தாயா என்று கேட்க போகிறார்
Were you kind to that poor child in school?
பள்ளியிலிருந்து அந்த ஏழை மாணவனிடத்திலே நீ தயவா இருந்தாயா?
That child who stutters can't speak properly, the child who's lame, did you become friends with that one?
நீ திக்கி திக்கி பேசுற அந்த பையனிடத்திலே அந்த ஊனமா இருக்கிற பையனிடத்திலே நீ அன்பாய் நடந்து கொண்டாயா?
Or did you only become friends with the rich children and the popular ones?
நல்ல புகழ்பெற்ற ஐஸ்வர்யவான்களா இருக்கிற பணக்கார பிள்ளைகளோடு நீ சேர்ந்து கொண்டாயா?
I used to tell them when Jesus went to school, who do you think he made friends with?
இயேசு கிறிஸ்து பள்ளிக்கு போகும்போது யாரிடத்திலே அவர் நட்பை
He made friends with all the rich children and the well dressed children
பணக்காரர்கள் நல்ல ஆடைகளை அணிந்திருக்கிற பிள்ளைகளோடு அவர் உறவு நட்பை வைத்துக் கொண்டாரா
he would have helped others
மற்றவங்களுக்கு உதவி செய்திருப்பார்
if you got good at maths you see some child who's poor at maths sit with him and help him a little bit
நீங்கள் கணிதத்திலே மிக நன்றாக இருந்தால் கணிதம் தெரியாத மற்ற குழந்தைகளுக்கு உதவி செய்யுங்கள்
I wanted them to become like Jesus was when he was a child
இயேசு கிறிஸ்து குழந்தையா இருக்கும்போது எப்படி இருந்தாரோ அப்படியே அவர் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்
many times I said lord I don't want my children to be great or famous in the world I want them to be disciples of jesus
நான் அநேகமுறை சொல்லி இருக்கிறேன் ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகள் உலகத்திலே புகழ் பெற்றவர்களா இருக்கும்படி அல்ல அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களா இருக்க வேண்டும்
and it will bring me no delight if they become great or famous in the world
உலகத்திலே பெரியவர்களாய் புகழ் பெற்றவர்களாய் மாறினால் அது எனக்கு சந்தோஷம் தராது
it will bring me joy if they follow jesus
இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினால் அது என்னை சந்தோஷப்படுத்தும்
pray for your children like that
அப்படி உங்கள் பிள்ளைகளுக்காய் ஜெபியுங்க
and god will take care of their earthly jobs and everything else
அவளுடைய பூமிக்குரிய வேலைகள் மற்ற எல்லாவற்றையும் தேவன் பொறுப்பெடுத்துக் கொள்வார்
so she made a mistake with cain and he grew up bad
அவள் காயினிடத்தில் அப்படி தவறு செய்து அவன் அப்படியே வளர்ந்தான்
and then cain killed his brother and she learned a lesson
காயின் தன்னுடைய சகோதரனை கொன்ற பிறகு அவள் ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டாள்
then she got another child
அதற்கு பிறகு இன்னொரு மகனை பெற்றெடுத்தாள்
and his name was seth 25.
அவனுடைய குமாரனுக்கு சேத் என்று பெயர்.
Now she doesn't say I.
இப்பொழுது நான் என்று அவள் சொல்லவில்லை.
No. See the first word here.
இங்கு முதல் வார்த்தை கவனியுங்கள்.
God.
தேவன்.
God has given me another offspring.
தேவன் இன்னொரு பிள்ளை எனக்கு கொடுத்திருக்கிறார்.
See the mother's whole approach shifted.
அந்த தாயினுடைய அந்த பார்க்க விதமே முற்றிலுமாய்
மாறியது. It's not what I did.
நான் செய்த காரியம் அல்ல.
It's what God has done.
தேவன் செய்த காரியம்.
When that happens in your attitude towards your children.
உங்கள் பிள்ளைகள் மேல் உங்கள் மனப்பான்மை அப்படி மாறும் பொழுது.
See what it says here.
இங்கு சொல்லப்படுகிற வார்த்தை கவனியுங்கள்.
In Seth's time, verse 26, men began to call upon the name of the Lord.
அந்த சேத்தினுடைய நாட்களிலே மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள்.
What a wonderful way Seth grew up.
எவ்வளவு அற்புதமாய் சேத் வளர்க்கப்பட்டான்.
He brought up his son Enos in such a way that men began to call upon the name of the Lord.
அவன் ஏனோஸ் என்ற தன்னுடைய மகனை அற்புதமாய் வளர்த்ததினாலே ஜனங்கள் தேவனை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள்.
Do you see a difference between the way Eve was towards Cain and the way Eve was towards Seth?
ஏவாள் எப்படி காயினிடத்திலும் ஏவாள் எப்படி சேத்தினிடத்திலும் அவள் இருந்தாள் என்பதை பார்க்க முடிகிறதா?
Mother had a tremendous influence on those children.
பிள்ளைகள் மீது அந்த தாய்க்கு வலிமையான தாக்கம் இருந்தது.
That's written right at the beginning of human history.
மனித வரலாற்றின் முதல் பகுதியிலே அது எழுதப்பட்டிருக்கிறது.
Train up a child in the way he should go. When he's old, he will not depart from it.
ஒரு பிள்ளையாண்டான் வளர்க்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து. அவன் முதிர் வயதானாலும் அதை விட்டு விலகாது.
So I hope you'll all learn a lesson from that.
அதிலிருந்து நீங்கள் ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டீர்கள் என்று நான் நம்புகிறேன்.
That the way we are training our children, that's the way they're going to be when they grow up.
நாம் எப்படி நம்முடைய பிள்ளைகளை பயிற்சி கொடுத்து வளர்க்கிறோமோ அவர்கள் முதிர் வயதாகும் பொழுது அது அந்த வழியிலே அவர் நடப்பார்கள்.
Moses' mother brought up Moses as a little boy in a good way.
மோசேயினுடைய தாயார் மோசேயை சிறு வயதாக இருக்கும்போதே நன்றாய் வளர்த்தார்கள்.
35 years later when he's 40 years old and he, 35 years he was in the palace.
35 வருடம் அவன் அரண்மனையில் இருந்தான்.
Mother had him for maybe for 5 years at home, that's all.
தாயின் நெத்திலே வெறும் 5 வருடம் தான் இருந்தான்.
She had to send that little boy to the palace, to the worst place in the world.
அந்த நாட்களிலே இருக்கிற மோசமான இடத்துல அந்த அரண்மனையிலே அவனை அனுப்ப வேண்டியதா இருந்தது.
Plenty of money, plenty of sin.
பல பல அதிகமான பணம் அதிகமான பாவம்.
But Moses grew up upright.
ஆனால் மோசே நீதியுள்ள மனிதனாய் வளர்ந்தான்.
Because of the way the mother brought him up.
ஏனென்றால் அவன் தாய் அப்படியாய் அவனை வளர்த்தாள்.
It says when Moses was 40 years old.
மோசே 40 வயதாய் இருக்கும் பொழுது.
You read in Hebrews chapter 11.
எபிரேயர் 11 அதிகாரத்திலே வாசிக்கிறோம்.
Hebrews 11.
எபிரேயர் 11 அதிகாரம்.
There are three things he rejected.
மூன்று காரியத்தை புறக்கணித்தான் என்று பார்க்க முடியும்.
Verse 24.
24 வசனம்.
Hebrews 11:24.
எபிரேயர் 11 அதிகாரம் 24.
Moses said, I don't want to be known as the son of Pharaoh's daughter.
மோசே சொன்னான், நான் பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை அவன் வெறுத்தான்.
He rejected the honor of man.
மனிதனுடைய கனத்தை அவன் வெறுத்தான்.
Second.
இரண்டாவது.
I don't want verse 26 the riches of Egypt.
எகிப்தின் பொக்கிஷங்கள் எனக்கு வேண்டாம்.
Sorry. 25 the pleasures of sin. I don't want the pleasures of sin.
அனித்தியமான பாவ சந்தோஷங்கள் எனக்கு வேண்டாம்.
He rejected the pleasure of sin.
பாவத்தின் சந்தோஷத்தை.
And third, verse 26, he rejected the treasures of Egypt.
மூன்றாவது எகிப்தின் பொக்கிஷங்களை வெறுத்தான்.
What are the three things with which human beings are tempted?
மூன்று மனிதர்கள் சோதிக்கப்படுகிற மூன்று காரியங்கள் என்ன?
The honor in this world.
உலகத்திலிருந்து வருகிற கனம்.
The pleasures of sin.
பாவத்தின் சந்தோஷம்.
And wealth.
பொக்கிஷம் சம்பத்து.
And Moses rejected all three when he was 40 years old.
மோசே 40 வயதாய் இருக்கும்போது இந்த மூன்றையும் அவன் வெறுத்தான்.
Where did he learn that?
அது எங்க இருந்து அவன் கற்றுக்கொண்டான்?
Did he learn it from Pharaoh or Pharaoh's daughter?
பார்வோனிடத்திலோ பார்வோனுடைய மகளிடத்திலோ கற்றுக்கொண்டானா?
In the first 6 or 7 years at home his mother told him.
அவன் 5 வயதாய் இருக்கும்போது அவனுடைய தாய் அவனுக்கு கற்றுக் கொடுத்தது.
Son, you're going to be with me only 6 or 7 years.
நீ வெறும் 5-6 வருடங்கள் தான் என்னோட இருக்க
போறாய். You go to a palace, a wicked place.
நீ பயங்கர மோசமான அந்த அரண்மனைக்கு போக போகிறாய்.
Please remember three things.
இந்த மூன்று காரியத்தை நினைவு வைத்துக்கொள்.
Never run after the honor of this world.
இந்த உலகத்தின் கனத்திற்கு நோக்கி நீ ஓடாதே.
Stay away from the pleasures of sin.
பாவத்தின் சந்தோஷத்தை விட்டு நீ தூரே
இரு. Don't run after money.
பணத்திற்கு பின்பாக ஓடாதே.
35 years later he remembers that.
35 வருடங்கள் கழித்து அதை நினைவு கூறுகிறான்.
Mommy taught me something.
மா என்னுடைய அம்மா எனக்கு ஏதோ கற்றுக் கொடுத்தார்கள்.
He became a man of God.
அவன் தேவ மனிதனாய் மாறினான்.
That's why in a wonderful chapter like Hebrews 11.
அதனால்தான் அற்புதமா.
Yeah.
11 அதிகாரத்தில் எபிரேயர் 11
அதிகாரம். People by faith.
அவன்
split the Red Sea.
விசுவாசத்தினாலே அவன் வாழ்ந்த மனிதனாக இருந்தான்.
No, split the Red Sea by faith.
விசுவாசத்தினாலே செங்கடலை அவன் கடந்தான்.
By his faith they pulled down the walls of Jericho.
விசுவாசத்தினாலே எரிகோவின் சுவர்களை தகர்த்தார்கள்.
By faith some people shut the mouths of lions.
விசுவாசத்தினாலே சிங்கத்தின் வாய்களை அடைத்தார்கள்.
It's a fantastic chapter of great miracles.
அற்புதங்களின் அற்புதமான அதிகாரம்.
In the midst of that you find Moses mother's name is there. What did she do?
அதன் மத்தியிலே மோசேயினுடைய தாயை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது.
She brought up her son in a godly way.
அவள் தன்னுடைய மகனை தேவ பக்தியிலே வளர்த்தாள்.
That is a miracle. It's in the chapter of miracles.
அந்த அற்புதத்தின் அந்த அதிகாரங்களிலே அந்த வசனங்களிலே அது ஒரு அற்புதம்.
Moses mother never split the Red Sea.
மோசேயினுடைய தாய் செங்கடலை பிளக்கவில்லை.
She did not pull down the walls of Jericho.
எரிகோவின் சுவர்களை அவள் தகர்க்கவில்லை.
She could not shut the mouths of lions.
சிங்கங்களின் வாயை அவளால் அடைக்க முடியவில்லை.
She could not push down a temple like Samson.
ஒரு சிம்சோனை போல ஒரு தேவாலயம் அவர் அந்த தேவாலயத்தை இடிக்க முடியவில்லை.
But she could bring up a child in a godly way.
ஆனால் தேவ பக்தியுள்ள விதத்திலே தன்னுடைய மகனை வளர்க்க முடிந்தது.
And so she is listed in the heroes of faith.
அதனால் விசுவாச வீரர்களின் பட்டியலிலே அவருடைய பெயர் இருக்கிறது.
You can also be there.
நீங்களும் அதில் இருக்க முடியும்.
As a father and mother.
ஒரு தகப்பனாய் தாயாய்.
You may not be a great preacher.
நீங்கள் ஒரு பெரிய பிரசங்கியாராக இல்லா இருக்கலாம்.
You may not be able to do miracles or healing.
ஒரு அற்புதங்களும் சுகமும் நீங்கள் செய்ய முடியாமல் இருக்கலாம்.
But you can bring up a child in a godly way.
தேவ பக்தியுள்ள வழியிலே உங்கள் பிள்ளைகளை வளர்க்க முடியும்.
You know how Timothy became an apostle?
எப்படி தீமோத்தி ஒரு அப்போஸ்தலனாய் மாறினான் தெரியுமா?
It was not through Paul's training first.
பவுலுடைய பயிற்சியினால் அல்ல.
That was later on.
அதற்கு பிறகு நடந்தது அது.
It was his mother.
அவனுடைய தாயார்.
He had a father was a Greek businessman who had no interest in spiritual things.
அவனுடைய தகப்பனார் ஒரு கிரேக்க வியாபாரி ஆவிக்குரிய காரியங்களில் விருப்பற்றவராக இருந்தார்.
Can a mother bring up a child in a godly way when the father has zero interest in spiritual things?
ஆவிக்குரிய விதத்திலே தகப்பனுக்கு எந்தவிதமான விருப்பம் இல்லாத சூழ்நிலையிலே ஒரு தாய் ஒரு மகனை ஆவிக்குரியவனாய் வளர்க்க முடியுமா?
Timothy is example, his mother.
தீமோத்தி அப்படி அவர் தாயினால் வளர்க்கப்பட்டவன்.
And when Timothy was about 20 years old,
தீமோத்தி 20 வயதா இருக்கும்போது
Paul sees him and says, Boy, I have never seen such a wholehearted young man.
நான் பவுல் பார்த்து சொல்கிறா இப்படிப்பட்ட முழுதையும் உள்ள வாலிபனை நான் பார்த்ததில்லை.
He's got to come on my team.
என்னுடைய டீம்லே வர வேண்டியவன்.
And how his mother must have been happy.
எப்படி அவனுடைய தாய் சந்தோஷப்பட்டிருப்பாள்.
My son did not become a millionaire, but he got onto Paul's team.
என்னுடைய மகன் ஒரு லட்சாதிபதியாய் மாறவில்லை, ஆனால் பவுலுடைய குழுவிலே இருக்கிறான்.
That's what she wanted.
அதுதான் அவளுக்கு விருப்பமாய் இருந்தது.
She got it.
அது அவளுக்கு கிடைத்தது.
You know, we all have secret desires for our children.
நம்முடைய பிள்ளைகளை குறித்து ரகசியமான விருப்பங்கள் நமக்கு இருக்கு.
Outwardly you can pretend that you want them to be spiritual and all that.
வெளிப்பிரகாரமாய் அவர்கள் ஆவிக்குரியவர்களா இருக்க வேண்டும் என்று தோற்றத்தை நாம் காண்பிக்க முடியும்.
Because that is the right thing to say in the church. I want my children to be spiritual.
சபையிலே நான் என்னுடைய பிள்ளைகள் ஆவிக்குரியவர்களா இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று சொல்லலாம்.
But it is your secret desires that God sees.
உங்களுடைய இதயத்தின் ரகசியமாய் ஆழமான அந்த விருப்பத்தை தேவன் பார்க்கிறார்.
And he will give, the Bible says, he'll give you the desires of your heart.
வசனம் சொல்கிறது அவர் உங்களுடைய இதயத்தின் விருப்பத்தை உனக்கு செய்வார்.
Psalm 37:4.
சங்கீதம் 27:4.
37:4. He'll give you the desires of your heart.
உங்களுடைய இதயத்தின் விருப்பத்தை அவர் உனக்கு செய்வார்.
Not what you say in a holy way outside. I want my children to be spiritual.
வெளியிலே பரிசுத்தமான விதத்திலே என்னுடைய பிள்ளைகள் ஆவிக்குரியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற காரியத்தில் அல்ல.
That's not the way your children will turn out. That's not the way your children will come grow up.
அப்படி உங்கள் பிள்ளைகள் வளர மாட்டார்கள்.
They will grow up according to the secret desire of your heart.
உங்கள் இதயத்தில் இருக்கிற அந்த ஆழமான ரகசியத்தின் விருப்பத்தின்படி அவர்கள் வளருவார்கள்.
God sees that.
அதை தேவன் பார்க்கிறார்.
I want to ask you parents.
பெற்றோர்களாக இருக்கிற உங்களுக்கு நான் கேட்க விரும்புகிறேன்.
What do you desire for your children? What do you desire for your children?
உங்கள் பிள்ளைகளுக்காய் உங்கள் இதயத்தின் விருப்பம் என்ன?
Say, Lord, I want them to be wholehearted disciples of Jesus.
ஆண்டவரே அவர்கள் முழு இதயத்தோடு இயேசுவை பின்பற்றுவ சீஷர்களாக இருக்க வேண்டும்.
I know that they will then all the earthly things will be added to them. I know that.
எனக்கு தெரியும் பூமிக்குரிய எல்லா தேவைகளும் அவர்களுக்கு சந்திக்கப்படும்.
I don't want them to go after those things first.
ஆனால் முதலாவது அதற்கு பின்பாக அவர்கள் போக கூடாது.
Can you honestly say today
that
is the deepest desire of your heart?
உங்கள் இதயத்தின் ஆழமான விருப்பம் அதுதான் என்று நேர்மையாக உங்களால் சொல்ல முடியுமா?
Then I can prophesy it will go well with your children.
அப்பொழுது நான் தீர்க்கதரிசனமாய் சொல்ல முடியும் உங்கள் பிள்ளைகளுக்கு எல்லாம் நன்றாய் போகும்.
It's the wrong attitude that Eve had that ruined Cain.
ஏவாளுடைய தவறான மனப்பான்மையே காயினை சீரழித்தது.
And it's the good attitude she learned by the time Seth was born that made him lead people to call upon the name of the Lord.
சேத் பிறக்கும்போது அவருடைய மனப்பான்மை நல்லதாய் மாறிந்து ஜனங்கள் தேவனை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள்.
See what's written at the beginning of human history, a mother's attitude changed the child.
ஒரு மனித வரலாற்றின் முதல் பகுதியில் எழுதப்பட்டது ஒரு தாயின் தவறான மனப்பான்மை ஒரு மகனை சீரழித்தது.
So what is the greatest gift that we can give our children?
நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய வெகுமதி என்ன?
Not money.
பணம் அல்ல.
I like this verse in Psalm 37.
சங்கீதம் 37 இந்த வசனம் எனக்கு மிகவும் பிடித்தது.
David wrote most of his psalms before he was 30 years old.
தாவீது சங்கீதங்கள் எல்லாவற்றையுமே அதிகமான சங்கீதங்களை 30 வயதுக்கு முன்பாக எழுதினார்.
When he was wandering around, he became king when he was 30. Before that he was running around from cave to cave, and that's when he wrote some psalms.
30 வயதிலே அவன் ராஜாவானான். அதற்கு முன்பாக குகைகளிலும் அங்கும் இங்கும் மறைந்து கொண்டிருந்தான். அநேக சங்கீதங்களை எழுதினான்.
One psalm David wrote just before he died when he was 70 years old.
ஆனால் ஒரு சங்கீதம் தாவீது 70 வயதா இருக்கும் பொழுது எழுதின சங்கீதம்
Psalm 37.
சங்கீதம் 37.
That is written after years of experience.
அநேக வருடங்களின் அனுபவத்துக்கு பிறகு எழுதப்பட்டது.
And he says here.
இங்க சொல்கிறார்.
Verse 20, Psalm 37,
Sangeetam
37
verse 25.
I was young once.
நான் இளைஞனாய் இருந்தேன்.
Now I'm an old man.
முதிர் வயது உள்ளவனும் ஆனேன்.
Yet in all my life I've never seen a righteous man forsaken.
ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும்.
And I've never seen his descendants begging for bread.
அவன் சந்ததி அப்பத்துக்கு இரந்து திரிகிறதையும் நான் காணவில்லை.
See, begging for bread means they couldn't get a job.
அவர்கள் அப்பத்துக்கு அலைந்து திரிகிறார்கள் என்றால் சரியான வேலை கிடைக்கவில்லை.
So I want to paraphrase it like this.
நான் இப்படியா இதை நேர்த்தியாக சொல்ல விரும்புகிறேன்.
I have never seen a righteous man's children looking for a job.
ஒரு நீதிமானுடைய பிள்ளைகள் சந்ததி வேலைக்காய் அலைந்து திரிந்ததை நான் பார்த்ததில்லை.
And descendants means I've never seen a righteous man's grandchildren looking for a job.
ஒரு நீதிமானுடைய சந்ததி என்றால் அவனுடைய பேரப் பிள்ளைகளும் வேலைக்காய் அலைந்து திரிந்ததை நான் பார்த்ததில்லை.
Isn't that wonderful?
அது அற்புதமானது அல்லவா?
That your children will never be looking around for a job.
உங்கள் பிள்ளைகள் ஒரு வேலைக்காய் அங்கிங்கும் அலைந்து திரிய வேண்டிய அவசியம் இல்லை.
Your grandchildren will not be looking around for a job.
உங்கள் பேரப் பிள்ளைகள் வேலைக்காய் அலைந்து திரிய வேண்டிய அவசியம் இல்லை.
How?
Yen?
Not because you gave them crores.
அதிகமான கோடிக்கணக்கான பணம் கொடுத்ததினால் அல்ல.
But because you were a righteous person.
நீங்கள் ஒரு நீதிமானாய் இருந்ததினாலே.
I believe that word of God.
அந்த வசனத்தை நான் விசுவாசிக்கிறேன்.
I said, Lord, I believe that for my children and my grandchildren.
என்னுடைய பிள்ளைகளுக்காக என்னுடைய பேரப் பிள்ளைகளுக்காக நான் விசுவாசிக்கிறேன்.
It does not depend on money, what money I can give them.
நான் எவ்வளவு பணத்தை அவர்களுக்கு கொடுக்க முடியும் என்பதல்ல.
It depends on whether I am righteous.
நான் நீதிமானா இருக்கிறேனா என்பதை
பொறுத்து. Whether I desire that righteousness for my children and my grandchildren.
என்னுடைய அந்த நீதியை என்னுடைய பிள்ளைகளுக்கும் பேரப் பிள்ளைகளுக்கும் நான் விரும்புகிறேனா என்பதை பொறுத்து.
So let's follow these principles of scripture and it will go well with all of our children.
இந்த வசனத்தின் கோட்பாடுகளை நாம் பின்பற்றுவோம் நம்முடைய எல்லா பிள்ளைகளுக்கும் நன்றாய் அந்த காரியங்கள் முடியும்.
And it will go on to the grandchildren also.
அது நம்முடைய பேரப் பிள்ளைகளுக்கும் தொடர்ந்து செல்லும்.
This is what we teach in the church.
இதுதான் சபையிலே நாம் போதிக்கிறோம்.
Sad that these things are not taught in other places.
துக்கமான காரியம் இது மற்ற இடங்களிலே பிரசங்கிக்கப்படுவதில்லை.
Okay, we'll pray for the
பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிப்போம்.
Please come forward, all of you.